الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون وقال أيضا ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم ما من رجل يكون في قوم يعمل فيهم بالمعاصي يقدرون أن يغيروا عليه فلا يغيرون إلا عصابهم الله بعقاب قبل أن يموتوا حديث حسن صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஈ தாபிஈங்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிருவானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்கள் இருந்தும் முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலத்துடைய நிலைமையோ அதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. மிக சோதனையான, குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லீம்கள் எந்த பகுதிகளிலே வாழ்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் பல அமைப்புகளிலேயும் மிக சோதனையான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களுக்கு பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்தித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சிலர்கள் நோயின் மூலமாக சோதிக்கப்படுவார்கள், திடீர் ஆபத்துகள், திடீர் மரணங்கள் ஏற்படுவது கொண்டு குடும்பங்கள், அந்த குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய திடீர் நோய்களை கொண்டு, மரணங்களை கொண்டு, குழந்தைகளை கொண்டு,
தனக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் ஒரே தடவையாக அழிக்கப்படுவது, தண்ணீரிலே மூழ்கடிக்கப்படுவது, நெருப்பிலே எரியப்படுவது போன்ற பலவிதமான சோதனைகள் மனிதர்களை வந்து அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலையும் குறிப்பாக இரண்டு விதங்களிலே மனிதர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். நலவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியும் சோதிப்பான், கெடுதிகளை கொண்டும் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பான். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, ஷர்ருகளை ஏற்படுத்தி மனிதர்களுடைய கெடுதிகளை ஏற்படுத்தி அல்லாஹ் பொறுமையாக யார் இருக்கிறார் பொறுமையை சோதிப்பதற்காக வேண்டி நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி சோதிப்பான். கடுமையான கவலைகள் ஏற்பட்டு கவலையிலே ஒரு முஃமின் எப்படி பொறுமை செய்கிறான் என்று ஷர்ருகளை ஏற்படுத்தி பொறுமையை சோதிப்பான். கைறுகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், மனிதனுடைய நன்றியை அல்லாஹ் எதிர்பார்த்து கைறுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சந்தோஷமான நிலைமையிலே, ஆரோக்கியமான நிலைமையிலே, வசதி வாய்ப்புகளோடு மனிதர்கள் இருக்கும் பொழுது எப்படி ரப்புக்கு நன்றி செலுத்துகிறான் என்று மனிதர்களுடைய சுக்கர்களை மனிதர்களுடைய நன்றிகளையும் அல்லாஹ் எதிர்பார்த்து நலவுகளை கொண்டும் சோதிப்பான். குர்ஆனுடைய பல ஆயத்துகளிலே அல்லாஹ் அடித்து சொல்லியிருக்கிறார், சோதனை யாருக்கு வரும் என்றால் ஈமானுடைய அளவுக்கு சோதனைகள் ஏற்படும். எவ்வளவு ஈமான்தாரியாக இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அல்லாஹ் சோதிப்பான். சொத்துக்களை அல்லாஹ் இலக்க செய்வது கண்டு சோதிப்பான் என்று பல ஆயத்துகளிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இலங்கையிலே வாழக்கூடிய சிறுபான்மை என்று எங்களை அழைக்கப்படக்கூடிய நாம் மிக சோதனையான ஒரு காலத்திலே இருக்கிறோம். அது என்ன சோதனை என்றால் முஸ்லீம்களுடைய ஈமானுக்கு மிக பயங்கரமான சோதனை. தேர்தலுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு தேர்தல் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாலேயும் நாம் பல தேர்தல்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். இதற்கு முன்னாலேயும் பல தேர்தல்களிலே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், பலர்களையும் ஆதரித்திருக்கிறோம். அவர்கள் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள், தோல்வியையும் கண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் இலங்கையுடைய வரலாற்றிலே ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு தேர்தலாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையிலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இதனை எப்படி அணுகலாம், இந்த தேர்தலுக்கு என்ன நிலைமையில் இருந்து முகம் கொடுக்கலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேர்தல் என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம், இஸ்லாத்திற்கு உட்பட்ட ஒரு காரியம், அல்லாஹ்விடத்திலேயும் தெரிவு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கிறது. மலக்குமார்களை, கோடிக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். பைத்துல் மஹ்மூர் என்று ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் வானத்திலே வைத்திருக்கிறார். காபத்துல்லாஹ்வுக்கு நேராக வானத்திலே இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் தான் பைத்துல் மஹ்மூர் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஹ்மூரிலே நுழைகிறார்கள். கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஹ்மூரிலே நுழைகிறார்கள். நுழையக்கூடியவர்கள் பூமிக்கு திரும்பி வருவது கிடையாது. கோடிக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து அல்லாஹ்வுடைய அரசை, அல்லாஹ்வுடைய தர்பாரை சுமந்து அதை சுமப்பதற்கு 8 மலக்குமார்களை மாத்திரம் அல்லாஹ் தெரிவு செய்தான். சுவர்க்கத்துக்கு பொறுப்பாக ஒரு மலக்கை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். நரகத்துக்கு பொறுப்பாக ஒரு மலக்கை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் இறக்கி 4 பேர்களை தெரிவு செய்து வேதங்களை கொடுத்தான். ரசூல்மார்களை, ஆயிரக்கணக்கான ரசூல்மார்களிலே 5 ரசூல்மார்களை தெரிவு செய்தான். தெரிவு என்பது அல்லாஹ்விடத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு நியதி. ஆதரிப்பது என்பது வேறு, வாக்களிப்பது என்பது வேறு, ஈமான் நம்பிக்கை கொள்வது என்பது வேறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காபிரான ஒரு ஆள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர், இரண்டு மனிதர்கள் வேட்பாளராக நிற்கும் பொழுது அதற்கு கீழாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் காபிராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளருக்கு வாக்களிக்கலாமா, அவரை ஆதரிக்கலாமா என்று நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக ஆதரிக்கலாம். ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலாம். பெரியார்களே, சகோதரிகளே, இது போன்ற சில நிலைமைகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுதுதான் இது போன்ற சில வித்தியாசமான அமைப்புகளை நாம் முன்னோக்கிறோம். இதற்கு முன்னால் பல தெரிவுகள் நடைபெற்றிருக்கிறது. அமீருல் முஃமினீன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காலத்திலே அரசர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் ஒரு சிலர்களுக்கு ஒரு சிலர்களை ஆதரித்திருக்கிறார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, சஹாபாக்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். இந்த காலத்திலே வல்லரச நாடு என்று எந்த நாடுகளை வல்லரசு என்று சொல்கிறோமோ இது போன்ற அந்த காலத்திலேயும் வல்லரசுகள் இருந்தது. ரோம் என்பது ஒரு வல்லரசு, பாரசீகம் என்பது மிகப்பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் அந்த காலத்திலே நடைபெற்றது. ரோமர்கள் அவர்களும் குப்பார்கள் தான், பாரசீகத்தை சேர்ந்தவர்களும் காபிர்கள் தான், அவர்களும் சிலை வணங்கிகள். மக்காவிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ரோமர்களுக்கு ஆதரித்தார்கள். காரணம் என்னவென்றால், ரோமர்கள் அஹ்லுல் கிதாப், கிறிஸ்துவர்கள், ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள். அவர்களும் ரப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நபியுடைய விடயத்திலேதான் அவர்களும் வித்தியாசப்பட்டார்களே தவிர அவர்களிடத்திலேயும் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் மக்காவிலே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் பாரசீகத்தை ஆதரித்தார்கள். அவர்கள் காபிர்கள், இவர்களும் சிலை வணங்கிகள். அதனால் மக்காவிலே இருக்கக்கூடிய காபிர்கள் பாரசீகத்திற்கு வாக்களித்தார்கள், ஆதரித்தார்கள். சஹாபாக்கள் மக்காவில் இருந்து கொண்டே ரோமர்களை ஆதரித்தார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, இரண்டு நாடுகளும் போட்டி போடும் பொழுது ரோமர்களுக்கு மிக படு தோல்வி ஏற்படுகிறது. மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கவலைப்படுகிறார்கள். ரோம் படு தோல்வி, பாரசீகத்திற்கு பயங்கரமான வெற்றி ஏற்படுகிறது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்திலே ஒத்துப்பிடிப்பு சொல்றோமே, ஒத்துப்பிடிப்பது, பந்தயம் பிடிப்பது அந்த காலத்திலே ஹலால் ஆக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை, அந்த காலத்திலே அது ஹலாலாக இருந்தது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களோடு ஒரு பந்தயம் பிடித்தார்கள். 7 வருடத்திற்கு பின்னால் ரோமர்கள் வெட்டுவார்கள். நாம் ரோமர்களை ஆதரிக்கிறோம், அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் ஒரு பந்தயம் பிடித்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு சூராவையை இறக்கினான். அலிஃப் லாம் மீம், குலிபத்தில் ரூம், ரோமர்கள் படுதோல்வி. குலிபத்தில் ரூம் இவர்கள் அந்த முஷ்ரிகீனோடு காபிரோடு இவர்கள் ஒரு ஒட்டு பிடித்தார்கள். 7 வருஷத்திற்கு பின்னால் நாங்கள் வெட்டுவோம். 7 வருஷத்திற்கு பின்னாலேயும் ரோமர்களுக்கு படு தோல்வி ஏற்படுகிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நான் இப்படி ஒரு காபிரோடு ரோம் வெட்டும் என்று ஒட்டு பிடித்திருந்தேன், 7 வருடம் ஆகியும் வெற்றி கிடைக்கலையே என்று சொல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது வெற்றி, ரோமர்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லும் பொழுது என்று பாவிக்கப்படக்கூடிய வாரத்தை அரபிலே 7 இருந்து 9 வரைக்கும் போகும். எனவே 7 அல்ல, நீ அந்த முஷ்ரிக்கோடு போய் இன்னும் 2 வருஷம் அவகாசம் கேள். இந்த 2 வருடத்திலே நாங்கள் வெற்றுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். செய்யதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முஷ்ரிகினோடு போய் உடன்படிக்கை செய்கிறார்கள், இன்னும் நாம் வெற்றி பெறுவதற்கு 2 வருடங்கள் அவகாசம் கேட்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம், என்ன ஆச்சரியம், 8வது வருடம் முடிந்து 9வது வருடத்திலே ரோமுக்கு பயங்கரமான வெற்றி. ரோமர்கள் வெற்றி அடைகிறார்கள், சஹாபாக்கள் மக்காவிலே குதித்து எழும்புகிறார்கள். அல்லாஹ் ஆயத்தில் சொல்றான், ரோமர்களுக்கு வெற்றி வரக்கூடிய நேரத்திலே சஹாபாக்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். ரோம் வெற்றி அடையும் பொழுது அதே நாளிலே சஹாபாக்களுக்கும் சந்தோஷமான நிலைமை ஏற்பட்டிருக்கும். அன்றைக்கு தான் சஹாபாக்கள் பத்ர்ல வெற்றி அடைந்தனால் ரோமர்கள் அங்கே வெற்றி அடைகிறார்கள், சஹாபாக்களுக்கு இங்கே பத்ர்ல அமோக வெற்றி. இஸ்லாத்துடைய முதல் யுத்தம் பயங்கரமான வெற்றி சஹாபாக்களுக்கு கிடைக்குது. அல்லாஹ் சொல்கிறான், வெற்றி எதனால் தெரியுமா? ரோமர்கள் வெற்றி அடைந்தது எதனால் தெரியுமா? பினஸ்ரில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் உள்ள விடயத்தை சொல்லத்தான் இந்த சரித்திரத்தையே சொன்னேன். அதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன உணர்த்துறான் என்றால், இருக்கக்கூடிய ஒருவர் போவதனாலேயோ புதிய ஒருவர் வருவதனாலேயோ இருக்கக்கூடிய ஒருவரை அனுப்புவதனாலேயோ புதியாக வரக்கூடியவரை அனுப்புவதனாலேயோ அல்ல, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய உண்மையான நிலைமை அல்லாஹ் சொல்கிறான், தேர்தலை கொண்டல்ல, லில்லாஹில் அம்ரு மின் கபுலு வ மின் பஅத், இதற்கு முன்னால் உள்ள காரியத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ், இதற்கு பின்னால் எதை எது நடைபெறுகிறதோ அதற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். முழு ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மின் கபுல் வ மின் பஅத், முன்னால் இருந்த ஆட்சியாளர்களுடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. இதற்கு பின்னால் முஸ்லீம்களுக்கு எது நடக்கட்டும் அதுவும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்பதை சொல்லித்தான் அந்த யுத்தத்தை அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்துடைய அரசியல் என்பது ஊத்த குப்பையாக போய்விட்டது. இது எந்த ஆட்சி? பெரியார்களே, சகோதரிகளே, அரசியல் மேடைகளிலே, அரசியல் கூட்டங்களிலே அல்லாஹுக்கு மறந்த பேச்சுகள் பேசப்படுகிறது. நான் 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 என்ற பேச்சு சொல்வார்கள். அரசியல் என்பது அரச அதாவது அரசியலுடைய பிரச்சாரம் என்பது புட்டும் வெட்டும் என்று சொல்வார்கள். என்ன புட்டு? நான் இப்படி செய்வேன் என்று புட்டு வாயால் புட்டு சுடுவதும், அவன் செய்யவில்லை என்று அவனை வெட்டுவதும், இதுதான் அரசியல். இதற்கு முன்னாலேயும் ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், உலகத்தை ஆட்சி செய்தார்கள். புக்தே நசர் ஆட்சி செய்தான், நும்ரூத் இந்த உலகத்தை ஆட்சி செய்தான், காரூன் இந்த உலகத்தை ஆட்சி செய்தான், பிர்அவுன் இந்த உலகத்தை ஆட்சி செய்தான், துல்கர்னைன் இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே ஆட்சி செய்தார்கள், சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தார்கள், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தார்கள். அனைவர்களுடைய ஆட்சியுடைய யாப்பு எப்படி அமைந்தது, ஆட்சியாளர்களுடைய சிந்தனை எப்படி அமைந்தது, அல்லாஹ் குர்ஆனிலே ரொம்ப தெளிவாக சொல்கிறான் எப்படி ஆட்சி செய்தார்கள். அல்லாஹுக்கு மிக வெறுப்பான பேச்சு நான் என்ற பேச்சு. நான் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த இடமும் கிடையாது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அஹ்மதில திருமிதியில் வருகிறது. ஒரு நாள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை போய் தட்டுகிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், மண், நீங்கள் யார், யார் வீட்டை தட்டுகிறீர் என்று கேட்க ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறார், நான் என்று சொன்னார். நான் என்ற வார்த்தை, ஏனென்றால் அவர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு போய் வரக்கூடிய வழக்கம், ஒரு அறிமுகமான ஒரு ஆள், அதனால் பேரை சொல்லாமல் நான் என்று சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறார், கதவு திறக்கப்பட முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, மண், அந்த அந்த நான் அன அன யார் நான் என்று சொல்வது கஅன்னஹு கரிஹா அந்த வார்த்தையை வெறுத்தால் போதும் வெறுப்பது போன்ற ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் யார் நான் என்று பேசுவது என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை விரும்பல்ல நான் என்பதற்கு பேச்சே கிடையாது பெரியார்களே சகோதரிகளே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த காலத்திலே மிக பேணுதலாக நாவை பேணிக் கொள்ள வேண்டும் வாக்களிக்கலாம் உரிமை இருக்கிறது ஆதரிப்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் ஈமானுக்கு இடமில்லை அல்லாஹ்விடத்தில் அவன் செய்வான் இவன் செய்வான் பெரியார்களே சகோதரிகளே குர்ஆனில் அல்லாஹ் பல ஆயத்துகளின் ஊடாக எதனை விளங்கப்படுத்துகிறான் வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் முழு வானம் பூமியும் ரப்புக்கு சொந்தமானது வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த் வானம் பூமியுடைய காணிகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் உண்மையிலே இந்த முழு உலகமும் சொந்தம் முஸ்லீம்களுக்கு அடிப்படை இந்த உலகத்திலே அனைத்து இடங்களிலேயும் முஸ்லீம்களுக்கு பள்ளிகளை அமைக்கலாம் இந்த பூமி முழுக்க சொந்தம் எங்களுக்கு சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உஅதீது ஹம்சன் லம் யுஅதஹுன் அஹதுன் கப்லி எனக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஐந்து விடயங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அதுல ஒன்று வஜுஇலத்லி அல் அர்து மஸ்ஜிடன் வதஹூரா பூமியை எனக்கு சுத்தமான ஒரு இடமாக முழு பூமியிலேயும் மஸ்ஜிதுகளை அமைக்கக்கூடிய அனுமதியை அல்லாஹ் தந்திருக்கிறான் இப்ப இந்த வார்த்தையை பொதுவாக பேசிவிடலாமா முழு உலகமும் முஸ்லீம்களுக்கு சொந்தம் என்று பேசலாமா பேச முடியாது பெரியார்களே சகோதரிகளே முழு உலகத்துடைய ஆட்சிக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் எந்த ஃபிரௌன் ஆட்சிக்கு எதிராக எனக்கு வரக்கூடாது என்று சுமார் 70,000 குழந்தைகளை வெட்டி வீழ்த்தினான் 70,000 குழந்தைகளை கொண்டான் ஆட்சிக்கு எதிராக வரக்கூடாது ரப்புலில் சுப்ஹானஹு வ தஆலா அதே ஃபிரௌனுடைய மடியில் ஹதரத் மூசாவை அல்லாஹ் வளர்க்க செய்தான் அவனுக்கு தெரியாது என்னுடைய ஆட்சிக்கு கரிபூசிறவன் என என்றிடத்தில்தான் இருக்கிறான் என்ற அறிவை அல்லாஹ் மறைத்தான் இது அல்லாஹ்வுடைய தந்திரம் அதனால் எது நடக்குமோ இது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது பெரியார்களே சகோதரிகளே நாம் முதலாவது எங்களுடைய நாவை பேணுவோம் யார் வந்தாலும் போனாலும் எதுவும் நடைபெறாது அல்லாஹ் பூமியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய ஈமானை பொறுத்து குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே அமையும் வாலிபர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் திருமணத்திற்கு முன்னால் உள்ள காலத்திலே விபச்சாரத்திலே ஈடுபட்டு அதற்கு உரிய ஹத்துகளை வாங்காமல் மறைத்துக் கொண்டிருந்தால் முழு உலகத்திலேயும் போய் பொன் தேடினாலும் அல்லாஹ் விபச்சாரியை தான் கொண்டு வந்து சேர்ப்பான் இதைத்தான் குர்ஆன் சொல்லுது அத்தய்யிபாத் நல்லவனுக்கு நல்லவள் அல் கபீசாத்து லில் கபீசி கெட்டவனுக்கு அல்லாஹ் கெட்டவளை தான் கொடுப்பான் இதன் அல்லாஹ்வுடைய நியதி சொல்வார்கள் கமா தபீனு சுதானு எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் நடத்தாட்டப்படுவீங்க ஆட்சியை முடிவு செய்வதும் மக்களுடைய ஈமானை பொறுத்து மக்களுடைய நிலைமையை கருதித்தான் அல்லாஹ் ஆட்சியை முடிவு செய்வான் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுவான் பெரியார்களே சகோதரர்களே இதற்கு முன்னால் உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னால் அவர்களுடைய மைத்துனர் மக்கான் அவர்தான் ஆட்சியிலே இருந்தார் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் அவருடைய தம்பி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் நானா உடைய ஆட்சிக்கு பின்னால் தம்பி. ஆனால் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய மைத்துனர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஆட்சி யாருக்கு போக வேண்டும் என்று எழுதிவிட்டு மரணித்தார். அவர் எழுதினார், எனக்கு பின்னால் என்னுடைய தம்பி அல்ல, எனக்கு பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்தான், அவரைத்தான் நீங்கள் ஜனாதிபதியாக முடிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு பின்னால்தான் என்னுடைய தம்பி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வருவார் என்று எழுதிவிட்டு அவர் மரணித்தார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது இரண்டு கோஷ்டிகளாக பிரிந்து விட்டார்கள். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு அவருடைய தரப்பிலே ஒரு சிலர்களும் ஒரு கூட்டமும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சியை எதிர்பார்த்தே நிக்கல. ஆனால் அவருடைய அங்கே இருந்த அவருடைய மிக விசேஷமான தேர்தலை அறிவிக்கக்கூடியவர் வாசிக்கிறார், மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மன்னர் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதிவிட்டு மரணித்திருக்கிறார், எனவே உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு தான் ஆட்சி போக வேண்டும் என்ற அந்த கடிதம் அறிவித்தல் வாசிக்க இரண்டு தரப்பிலிருந்தும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை வருகிறது. ஒரே வார்த்தை ஆனால் டபுள் மீனிங், இரண்டு அர்த்தம் இருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னா லில்லாஹ் சொன்னது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வே ஆக பெரியவன், மக்களுடைய பொறுப்பு எனக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இன்னா லில்லாஹ் சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, கவலையில சொல்ற வார்த்தை. மக்களுடைய பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்னால் என்னுடைய மனைவியுடைய காரியத்திற்கு என்னுடைய குழந்தையுடைய காரியத்திற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியாத நான் மக்களுக்கு மக்களுடைய பொறுப்பிலே மக்களுடைய விடயத்திலே நான் எப்படி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவேன் கவலைப்பட்டு இன்னா லில்லாஹி சொல்கிறார். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய தரப்பிலிருந்தும் இன்னா லில்லாஹ் வருகிறது. அது வேறு அர்த்தத்தில், அது என்ன அர்த்தம் என்றால், எனக்கு வர வேண்டிய ஆட்சியே, எனக்கு வர வேண்டிய ஜனாதிபதி பதவியே அது மச்சனுக்கு பேசிட்டே என்ற கவலையில இன்னா லில்லாஹ் வருகிறது. பெரியார்களே சகோதரிகளே, எப்படி ஆட்சி என்றால் ஜனாதிபதி என்ற அறிவித்தல் வாசிக்கப்பட்டு கிலாபத்துடைய பொறுப்பை கையிலே எடுத்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வருகிறார். ஓடோடி போகிறார் மனைவியிடத்தில், போய் சொன்னால் நான் உன்னை அழகான முறையிலே தலாக் சொல்ல போறேன். அவள் கேட்டால் என்ன விடயம், எனக்கு மக்களுடைய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, மக்களுடைய விவகாரத்தை நான் சரியாக கவனிக்கும் பொழுது உன்னுடைய விடயத்திலே உன்னுடைய ஹக்குகள் எனக்கு சரியாக தந்து கொள்ள முடியாமல் போய்விடும், அதனால் நான் உனக்கு அழகான முறையிலே தலாக்கை தரப்போறேன். அந்த பெண்ணும் ஒரு பெண் தான், பாத்திமா என்று சொல்லக்கூடிய பெண், கலீஃபாவுடைய மனைவி. அவள் சொல்கிறாள், என்னை தலாக் சொல்லாதீர்கள், உங்களுடைய அந்த பொறுப்புக்கு நானும் உதவியாக நிற்கிறேன், மக்களுடைய சேவையிலே நானும் என்னை ஈடுபடுத்துகிறேன், நானும் தியாகம் செய்கிறேன் என்று சொல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறார் மனைவியை பார்த்து, அப்படியாக இருந்தால் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய தங்க நகைகளை ஆபரணங்களை பெய்துல் மாலிலே கொண்டு வந்து சேர்த்திடு, இதை மக்களுக்காக வேண்டி செலவழிப்போம். தெரியார்களே சகோதரர்களே, நீதமான ஆட்சி எவ்வளவு நீதம் என்றால், அவர்களுடைய ஆட்சியுடைய நீதம் யார் சரியான முறையிலே நீதமாக ஆட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு கீழால் செயல்படக்கூடிய மஹ்லூக்குகளிடத்திலேயும் அல்லாஹ் நீதத்தை ஏற்படுத்துவான். உலகத்திலே எந்த அறிவாளிகளுடைய அறிவுக்கும் எட்டாத, எந்த புத்திசாலிகளுடைய புத்திக்கும் எட்டாத, விஞ்ஞானிகளுடைய விஞ்ஞானத்திற்கும் எட்டாத அபூர்வமான செய்தி அவர்களுடைய ஆட்சியிலே நடைபெறுகிறது. ஒரே பாத்திரத்திலே ஒரே கோப்பையிலே ஓடாயும் ஓடாய் ஆடும் தண்ணீர் கொடுத்த செய்தி, ஒற்றுமையாக வாழ்ந்த செய்தி அவருடைய கிலாபத்தில் நடைபெறுகிறது. ஏன், ஜனாதிபதியுடைய ஆட்சி நீதமான ஆட்சி. எவ்வளவு நீதம் என்றால், ஜகாத்தை வசூலிக்க அவர்களுடைய காலத்தில்தான் கூட்டு ஜகாத் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டு ஜகாத்தின் மூலமாக ஒரு வருட காலத்திலே ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஜகாத்தை வாங்க தகுதி இல்லாதவர்களாக ஆக்க முடியுமா? ஒரு வருஷத்துடைய ஜகாத்தால இந்த வருஷம் ஜகாத்தை கொடுத்திருக்கிறோம், வாருவர் அடுத்த வருஷம் கணக்கு பார்க்கும் பொழுது ஊர்ல இருக்கக்கூடிய அனைவர்களும் ஜகாத் கொடுக்க தகுதியானார்கள். எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, அப்படியாக முடியாது. முதலாவது ஜனாதிபதியாக வருகிறார், என்ன செய்தார் என்றால் மக்களுக்கு ஆகிரத்துடைய சிந்தனையை போட்டார், துனியாவுடைய லைனை குறைத்தார். ஆகிரம் அவர்களுடைய உபதேச பயான்களை கிதாபுகளில் எடுத்து பாருங்கள். அடுத்த நிமிடம் கபருக்கு போக முன்னால் ஒரு மனிதர் எப்படி பேசுவாரோ அந்த பேச்சத்தான் ஜனாதிபதி பேசுகிறார். மக்களிடத்திலே இருக்கக்கூடிய உலகத்துடைய ஆசையை குறைக்கிறார், அதனால் மக்கள் ஜகாத்தை எடுக்க பயப்படுகிறார்கள். எப்படி காரணம் என்றால் ஜகாத்தை அவர்கள் விநியோகித்து மக்களுக்கு பங்கு வைக்க ஒரு ஆளை நியமித்து அவர் ஜகாத்துடைய பொருளை கொண்டு போகிறார், ஜகாத்தை எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. திரும்பி ஜனாதிபதியிடத்திலே விஷயம் வர, பணம் இருக்கிறது, என்ன செய்தார் என்றால் ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. குளிர் காலத்திலே மரங்களிலே தீனி இல்லாமல், மரங்களிலே கூடி கட்டுக் கொள்ள முடியாமல், சாப்பாடு இல்லாமல் பறவைகள் வாடி போயிருக்கிறது. அதனால் குளிர் காலத்திலே பறவைகளுக்கு சாப்பாடு போட்ட ஹலீஃபா தான் உமர் இப்னு அப்துல்லாஹி. பறவைகளுக்கு சாப்பாடு தீனி போட்ட ஹலீஃபா உலக சரித்திரத்தில் பார்க்க முடியுமா? பெருமைக்காக வேண்டிய அல்ல, மக்களிடத்தில தேவை காண முடியாது. மக்கள் தேவை அற்றவர்களாக இருக்கிறார்கள், மக்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள். இன்னமும் இந்த காலத்திலேயும் இந்த நாளிலேயும் துருக்கியில இருக்கக்கூடிய பிரதமர் அந்த செயலை செய்து கொண்டு வருகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி துருக்கியுடைய பிரதமர் இப்பொழுதும் பறவைக்கு தீனி போடுகிறார். எவ்வளவு நீதமான ஆட்சி பெரியார்களே, சகோதரிகளே. அது மட்டுமல்ல, ஒரு பெண் வருகிறாள், அவள் கணவனை இழந்த நான்கு குமர் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு விதவை பெண் வந்து ஹலீஃபாவிடத்திலே சொல்கிறார், ஹலீஃபா ஜனாதிபதி அவர்களே, நாலு பெண் குழந்தை இருக்கிறது, திருமணம் துடைய தேவை இருக்கிறது, இவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல ஜனாதிபதி அவர்கள் இரண்டு பெண்களுக்கு, இரண்டு அவர்களுடைய அந்த பெண்ணுக்கு நிதி உதவி வழங்கி ஒதுக்கீடு செய்கிறார். அந்த பெண் அல்லாஹுவை புகழ்கிறாள், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, என்னுடைய கஷ்டத்தை போக்கின அல்லாஹுக்கே என்று சொல்கிறார். கொஞ்ச காலத்திற்கு பின்னால், ஒரு சில மாதங்களுக்கு பின்னால், நாட்களுக்கு பின்னால் அல்லது அந்த பெண் திரும்ப வந்து மூணாவது மகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு கோர உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூன்றாவது மகளுக்கும் ஒதுக்கீடு செய்கிறார். அந்த பெண் வாயால் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கே எல்லா புகழும் உண்டால் என்னங்க ஹலீஃபா அவர்கள், எனக்கு இது தெரிஞ்சுதான் நாலு பிள்ளைகளுக்கும் ஒரே அடியாக நான் செய்யல, அதனால் இதற்கு பின்னால் என்னால் முடியாது, நான்காவது பிள்ளையை, நான்காவது உன்னுடைய குழந்தையை அடுத்த மூன்று குழந்தைகளும் சேர்த்து பார்க்கட்டும் என்று கைவிட்டார். இந்த காலத்திலே இருந்தால் பெரியார்களே, சகோதரிகளே, உள்ளூரில் இருந்து பாராளுமன்றத்தில் இருந்து என்ன பேசியிருப்பான், எத்தனை மீடியாக்கள் காத்திருப்பான், எத்தனை வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு சேவை செய்திருக்கிறோம். இஹ்லாஸ பாருங்க, இப்படியான ஹலீஃபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மரணிக்கும் பொழுது ஹலீஃபாவுடைய மகனுடைய சொத்து இட்டுக்கட்டல்ல, பொய்யல்ல, கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. மிக சஹியான ரிவாயத் எழுதப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பத்து குழந்தைகள் மரணிக்கும் பொழுது ஜனாதிபதியுடைய சொத்து பத்தே பத்து தீனார். சுபஹானல்லாஹ், இலங்கை நாணயப்படி 10 ரூபா, ஒரு மகனுக்கு 1 ரூபா மீதி. ஜனாதிபதி மரணிக்கிறார், சொத்து எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய சொத்து எடுக்கப்படுகிறது 10 தீனார். இதே நேரத்தில் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு ஆட்சைப்பட்டாரே ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அவருக்கும் 10 குழந்தை, அவருடைய முழு சொத்து 1 லட்சம் தீனார். ஒரு புள்ளக்கி பெரியார்களே சகோதரர்களே, அந்த சொத்துகள் பிரித்து கொடுக்கப்பட்டது, கிதாபுல எழுதப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் எப்படி மாற்றினான் என்றால், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர், யுத்தங்களுக்காக வேண்டி ஆயத்தம் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான குதிரைகளை தங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. அதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய குழந்தைகள் எப்படி மாறினாங்க என்றால், நெருப்பு வேலை செய்யக்கூடிய, பணம் இல்லாமல் பக்கர்ல கஷ்டத்தில் நெருப்பு ஊதக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் தக்வா உள்ள மக்களாக இருந்தால் உங்களோட குழந்தைகளை பற்றி உங்களோட மரணத்திற்கு பின்னால் கவலைப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் பெரிய கவலை, என்னுடைய ஜனாசாவுக்கு பின்னால் குழந்தையுடைய நிலைமை எப்படி மாறுமோ, அவனுடைய படிப்பு எப்படி ஆகிடுமோ, எவ்வளவு பெரிய நீண்ட கால பிளான், திட்டம். அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ளவர்களாக பெற்றோர்கள் இருந்தால் பயப்படட்டும், அந்த பெற்றோர்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய குழந்தைகளை அல்லாஹ் பொறுப்பெடுத்தான். இப்படி ஆட்சியாளர்கள் பெரியார்களே சகோதரர்களே, அதனால் நிலைமைகள் மாறுவது எங்களுடைய நீதத்தை பொறுத்து. அல்லாஹுடைய பொதுவான ஒரு நியதி இருக்கிறது, அல்லாஹு யன்சுரு தௌலத்தல் ஆதிலா வலவ் கான காஃபிரா வலா யன்சுரு தௌலத்தல் லாலிமா வஇன் கானத் முஃமினா. அல்லாஹ் அநியாயக்காரனான ஒரு ஆட்சியாளர், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்ய மாட்டான். ஜனாதிபதி முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அநியாயம் நடக்குது என்றால் முஸ்லிம் என்று அல்லாஹ் முஃமின் என்று பார்க்க மாட்டான், அவனுக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுப்பான். இந்தியாவுடைய வரலாறு என்ன, 700-800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். இப்பையும் இந்தியாவுடைய பஸ் ஹோல்டுகளை பார்த்தால் கல்லியுடைய வடிவத்திலே இருக்கிறது. மன்னர் ஷாஜஹான் இருந்தார், மன்னர் முஹைனுத்தீன் இருந்தார். அந்த 200 வருஷத்திலேயும் ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி, ஒரு மன்னர் ஹஜ்ஜிக்கு போகல. அல்லாஹ் ஆட்சியை புடுங்கி எடுத்தார். பெரியார்களே சகோதரர்களே, லிபியாவுடைய ஆட்சி எப்படி பிறந்தது என்று பார்த்தோம். எத்தனை கொலைகளை கொண்டு குமித்தான். அல்லாஹுக்கு காபிர் முஸ்லீம் அல்ல, அல்லாஹுக்கு தேவன் நீரம் அதில். அல்லாஹ் அநியாய காரணத்துக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். ஃபிரௌன் ஆட்சி செய்தான், அவனுடைய ஆட்சி, அவன் ஒரு வம்பன், குழந்தைகளை வெட்டி குமித்தவன், பெண்களை கற்பழித்தவன். அவனுக்கு தேவையாக இருந்தால் மந்திரிடத்திலே போய் சொல்லுவான், அந்த பெண் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் அவனுக்காக வேண்டி ஒதுக்கப்படும். பயங்கரமான ஆட்சி செய்தான் உலகத்தில். பெரியார்களே சகோதரிகளே, அல்லாஹ் ஆட்சிய கவிழ்த்தான். இன்னும் ஆதாரமாக அவனுடைய பொடியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹுக்கு தேவை நீதம். யார் நீதம் இல்லாமல் நடப்பார்களோ அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், பலிகேட்டில இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானே, அவனை அல்லாஹ் திடீரென்று பிடிக்க மாட்டான். மார்க்கத்தில் வழிகேட்டில் யார் இருப்பானோ இவனுக்கு ஒன்றும் நடக்காது. சஹாபாக்களுக்கு ஏசுவான், நாக்கு பிடுங்காது, நாக்கு அப்படியே இருக்கும். நபிமார்களை குறை சொல்லுவான், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு புறம்பாக பேசுவான், ஒன்றும் நடக்காது. நாங்க யோசிப்போம், அதே இப்படி பேசுறானே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிழை செஞ்சார் என்று பேசுறானே, ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனது பிழை, அதனாலதான் அடிபட்டாங்க. எழுதப்பட்டிருக்குது, லிஸ்ட் கையில் இருக்குது. ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனது மஷூரா இல்லாம போனாங்களாம், அதனாலதான் அடிபட்டுச்சு. இப்படி எல்லாம் எழுதப்பட்டுச்சு. பெரியார்களே, சகோதரிகளே, இவங்களுக்கு ஒன்று நடக்காது. ஆட்சியில அநியாயம் நடக்குதா, அல்லாஹ் பிடிக்க மாட்டான். குர்ஆன்ல சூரா மரியம்ல சொல்றான், நபியே மக்களுக்கு சொல்லுங்கோ, குல் மன் கான ஃபி வலாலதி ஃபல்யம்துத் லஹுர் ரஹ்மானு மத்தா, யார் வழிகேட்டில் இருக்கிறானோ அவனுடைய காலத்தை அல்லாஹ் நீடிப்பான், அவனுடைய காலத்தை அல்லாஹ் நீடிப்பான். ஃபல்யம்துத் லஹுர் ரஹ்மானு மத்தா, அல்லாஹ் காலத்தை நீடிச்சு கொடுப்பான் வேண்டிய செய். மனிதன் நினைப்பானாம், அல்லாஹ் இவன் இப்ப பிடிக்க மாட்டானா, அல்லாஹ்வுடைய அதாபு இப்ப இறங்காதா என்று யோசிச்சு மனிதன் யோசிப்பானாம். இந்த அநியாய காரண அல்லாஹ் மறந்தான் போடும், அல்லாஹ்வுட இவனை மறந்து விட்டானோ என்ற அளவுக்கு அல்லாஹ் அவனை உடுவான் உலகத்துல. செய்தவெல்லாம் செய். நாங்க அவனை விட்டு பிடிப்போம். இஸ்திஜ்ராஜ் என்று சொல்வது தருக்குல் முஆஜலா, அவசரம் இல்ல, அல்லாஹ்வு விட்டு பிடிப்பான். உலகத்தில வேண்டியதை செய்ய வைப்பான் அல்லாஹ். அது யாராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், குடும்பத்தில் அநியாயக்காரனாக இருக்கட்டும், எந்த விஷயத்தில் அநியாயம் நடக்குதோ, ஃபலா தஹ்தபன் அல்லாஹ் காஃபிலா, அவனை மறந்தவன் என்று அல்லாஹ், அல்லாஹ் அவனை மறந்திருக்கிறீங்கள் நினைக்காதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும், அவனை பின்படுத்தி வச்சிருக்கிறது ஒரே புடியாக பிடிக்க. புடித்தால் அந்த புலி எப்படி இருக்கும் என்றால், ஃபஅஹத்னாஹும் அஹ்த அஸீஸ் முக்ததிர், அது பயங்கர புடி. அல்லாஹ் பிடிச்சிருக்கிறான், எத்தனையோ பேர்களை அல்லாஹ் பிடித்தான், எத்தனையோ அரசர்களை அல்லாஹ் மூழ்கடித்தான். பெரியார்களே, சகோதரிகளே, அதனால் இதெல்லாம் பெரிய ஒரு புதினமான விஷயம் அல்ல. எங்களுக்கு தேவை நீதம், எங்களுக்கு தேவை நாம் ஈமானோடு வாழணும். இலங்கையில இந்த சிறிய நாட்டில முஸ்லீம்களாகிய நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம். பெரியார்களே, சகோதரிகளே, அந்நியவர்கள் எங்களை மீறினார்கள், பல பேர்களிலே வந்து எங்களுக்கு அநியாயம் செய்தார்கள். 30 மஸ்ஜிதுகளுக்கு மேல் உடைக்கப்பட்ட சரித்திரம் எங்களுக்கு இருக்கிறது. பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுடப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்னும் மாறல, அது மங்காமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ தடவந்தர்கள் இந்த பகுதியில் கூட இருக்கக்கூடிய எத்தனையோ தடவந்தர்கள் மறைமுகமான கொலை செய்யப்பட்டு சொத்துகள் அபகரிக்கப்பட்ட செய்தி எங்களுடைய நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட செய்தி எங்களிடத்தில் இருக்கிறது. பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு தஆலா எதனை எதிர்பார்க்கிறான் என்றால், நீங்கள் ஈமானுள்ள மக்களாக மாறுங்க, நாங்க உங்களுக்கு ஆட்சியை தருவோம், உங்களோட கையில ஆட்சியை தருவோம். லனஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமியில உங்களை ஹலீஃபாக்களாக ஆக்குவோம். உங்களுக்கு தேவை ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமானும் ஸாலிஹான அமலும் இருந்தால் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு கொடுத்த அதே ஆட்சியை உங்களோட கையில தருவோம். குர்ஆன் அந்த காலத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பெரியார்களே, சகோதரிகளே, அதனால் முஸ்லீம்களாகிய நாம் பல இயக்கத்தில் இருக்கலாம். நாங்கள் ஒரு முஸ்லீம்கள், அனைவர்களும் சுவர்க்கத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள். அதனால் கட்சியில மாறலாம், அது பிரச்சனை அல்ல. வாக்கு என்பது ரகசியம் பேணப்பட வேண்டும். வாக்கு என்பது ஒரு அமானிதம். பாருங்க, வாக்கு போடுற இடத்துல ஏன் ஒரு மறைவான இடத்தை வச்சு யாருக்கும் தெரியாம வாக்கு போட வச்சிருக்கிறது, அது எங்களோட ஒரு அமானிதம். அந்த இடத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நாங்க எங்களை இனம் காட்டிக்கொள்ள தேவையில்லை, நாங்க எந்த நிறத்தை சேர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள தேவையில்லை. அப்படி முஸ்லீம்கள் நாம் காட்டிக்கொண்டால் நாங்கள் குறிவைக்கப்படுவோம். பதிர்ல உஹதுல நடந்தது அதுதான், உஹதுடைய நோக்கம் யுத்தம். ஆனால் ஹிந்தாவுக்கு நோக்கம் யுத்தத்தில தோல்வியோ இல்லையோ ஹம்சாவை கொலை செய்யணும். அதற்காக வேண்டி வஹ்ஷிய ஏற்பாடு செய்து யுத்தம் நடக்குது. எங்கட தரப்புல கொலை செய்யப்படுகிறார்கள் பிரச்சனை இல்ல. ஏன்ற நோக்கம் யுத்தம் தோத்தோ வெற்றியோ ஹம்சா கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி நாங்களும் குறிவைக்கப்படுவோம். அதனால் பெரியார்களே சகோதரிகளே பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து அந்த தேர்தலை நாம் முகம் கொடுப்போம், வாக்குகளை நாம் செலுத்துவோம். பிரச்சனை அல்ல, பொதுவான இடங்கள் பிரச்சனையுள்ள இடங்களிலே கலந்து கொள்ளாமல் நாம் எங்களுடைய ஈமானையும் நாவையும் பாதுகாத்து சமூகத்தை பாதுகாக்க ஒரு ஏற்பாடு செய்து கொள்வோம். எனவே பெரியார்களே சகோதரர்களே அந்த தேர்தலுடைய முடிவுகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக அல்லாஹ் தந்தருவானாக. யாவது எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு பின்னால் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீ யாரை முடிவு செய்திருக்கிறாயோ அதனுடைய ரகசியத்தை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் இல்லாத முஸ்லிம்களை கௌரவிக்க கூடிய முஸ்லிம்களுடைய மார்க்க விவகாரங்களை சரியாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை நீயே ஏற்படுத்துவாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத்தும் கிருபையும் செய்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒற்றுமையை தந்தருவாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.